இரண்டாயிரத்தி 2022 ஆகஸ்ட் மாத தென்றலிதழில் அனுபவம் பகுதியில் சென்னையிலிருந்து ரவீந்திரன் நடராஜன் எழுதியுள்ள குலதெய்வத்தை தேடி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். குலதெய்வம் சரியாக தெரியாத கும்பலில் நானும் ஒருவன். எத்தனை தெய்வங்களுக்கு செய்தாலும் குலதெய்வத்துக்கு செய்யாவிட்டால் அது ஓட்டை உள்ள பானையில் தண்ணீர் விடும் மாதிரிதான். இந்த வார்த்தைகளை பெரியவாளின் தெய்வத்தின் குரலில் படித்ததிலிருந்து மனதில் ஓர் உந்துதல். அதன் விளைவுதான் இந்த பயணமும் அனுபவமும். சித்தர்கள் வழிவந்த ஒருவர் இதை சரியாக சொல்வதாக ஒரு நண்பர் சொல்ல, அவரை காண அந்த நண்பருடனே கிளம்பி சேலத்துக்கு சதாப்தி ரயில் பயணம். ஒரு சனி காலையில் இலவச தமிழ் நாளிதழில் முதல் பக்க அரசியல் செய்தி முடித்து அடுத்த பக்க கொலை கொள்ளை செய்திக்கு போவதற்கு முன் ஒரு சுகமான குட்டி தூக்கம். பின்னிருக்கையில் குரட்டை ஒலி மேல்ஸ்தாய்க்கு மாறி என்னை எழுப்பியது. பிஸ்கட், தேநீர், ஆங்கில நாளிதழ், காலி சிற்றுண்டி என்று வரிசையாக படையெடுக்க சூழ்நிலை சுறுசுறுப்பானது. எதிலும் முழுதாக மனம் தோயாமல் இன்றைய முயற்சியில் தேடலுக்கு விடை கிடைக்குமா என்ற எண்ணம் மனதில் ஊர்ந்து கொண்டே இருந்தது. இதில் ஏன் இத்தனை ஆவல், ஏன் இந்த தேடல்? வாழ்க்கையின் வெவ்வேறு கட்டங்களில் வெவ்வேறு தேடல்கள் தான் வாழ்க்கையா? சிலவற்றிற்கு விடை வரும், சில புதிராகவே நின்றுவிடும். அப்படியே வாழ்க்கை முடிந்துவிடும். ஞானித்துவம் வராவிட்டால் எல்லாமே குறை வாழ்க்கைதான். நண்பனுடன் லௌகீக விஷயங்கள் அளவளாவி நாளிதழ் மேய்ந்து முடிக்கும் போது சேலம் வந்துவிட்டது. ரயில் நிலையத்திலிருந்து சிற்றுந்தில் ஏறி தேடல் பயணம் தொடர்ந்தது. கோடை மழையின் ஆரோக்கிய பச்சையில் மரங்கள் புல்வெளிகள் அணிவகுக்க தூரத்தில் கம்பீர மலைகள். மனம் போக வேண்டிய இடத்தின் பாதையை தொடர்ந்ததில் எண்ணங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தன. சிறிய தார்பாதையில் ஓரத்தில் நின்ற பேருந்து நிறுத்த நிழல் குடையில் படுத்திருந்தவரை கேட்டு அதை அணைத்து சென்ற ஒற்றையடி மண் பாதையின் குண்டு குழிகளில் ஏறி இறங்கி நத்தை வேகத்தில் நகர்ந்தோம். 500 அடி இடைவெளியில் ஆங்காங்கே ஒரு வீடு என்று கிராமம் தலை நீட்டியது. மண்பாதை முடிவில் மலை அடிவாரத்தை வருடி கடைக்குட்டியாக அந்த காரை பூசிய செங்கல் வீடு. சிறிய திட்டி வாசல் கம்பி வாயிலை திறந்ததும் தூக்கம் கலைந்த கோபத்தில் வள்வள் என்று பைரவர் குறிப்பில் கால்கள் பின்வாங்கின. சங்கிலியில் கட்டப்பட்டு இருப்பதை பார்த்து தைரியமாக முன்னேறினோம். வீட்டை அறம்பலம் வந்தால் பின்பக்கத்தின் வீட்டின் நுழைவு தாழ்வாரம். இடது பக்கம் ஆடு மாடுகள் நின்றும் அமர்ந்தும் சாவகாசமாய் நின்று கொண்டிருந்தன. கோழிகள் சுறுசுறுப்பாய் பூமியில் கொத்தி கொண்டிருந்தன. அவற்றில் ஒரே புருஷனாய் கர்ப்பத்துடன் தலை நிமிர்ந்து ஒரு சேவல். மலைக்காடுகளில் தவிழ்ந்து வந்த சுகமான காற்று மதிய வெயிலை முடக்கியது. வலது பக்கத்தில் நீல சிமெண்ட் திண்ணை, அதை ஒட்டினாற்போல் வாசலில் மஞ்சள் குங்குமம் அணிந்து சட்டே திறந்திருந்த மரக்கதவு. ஐயா என்ற குரலுக்கு ஒரு பெண்ணின் முகம் எட்டி பார்த்தது. ஒரு துரு துரு அரைநிஜார் உருவம் அவளை தள்ளி கொண்டு வெளிவந்து யாரு வேணும் என்று அதிகாரமாக கேட்டது. பெரியவர் உடையாரை பார்க்க வந்திருக்கோம், சென்னையிலேருந்து. பாடம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதுதான் சான்ஸ்ன்னு ஓடி போயிட்டான் பாருங்க. நீங்க இப்படி திண்ணையில உட்காருங்க, குடிக்க தண்ணி வேணுங்களா, டீ சாப்பிடுறீங்களா? நன்றிங்க, ஒன்றும் வேண்டாங்க. நாங்க தண்ணி பாட்டில் கொண்டு வந்திருக்கோம். நீங்க என்னவெல்லாம் இங்க பயிரிடுறீங்க? நெல்லு சோளம் தாங்க போட்டிருக்கோம். வெண்டைக்காய், கேரட், காய்கறி போடலாம். சரியா விலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏமாத்துறாங்க. உங்களுக்கு ஒரு பையன்தானா? பொண்ணு இருக்குங்க, 10வது படிக்கிறா, கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போயிருக்கு. தாத்தா வராரு. சைக்கிளிலிருந்து குதித்து பறைசாட்டியது அரைநிஜார். இடுப்பில் கை வைத்து கொண்டு எங்களை வினோதமாக பார்த்தது. முகத்தில் புன்னகையுடன் லுங்கியை பிரித்து விட்டு கொண்டே ஒரு பெரியவர் வந்தார். நரைமுடி, சிறு சிறு முட்களாக மீசை தாடி. நாங்கள் எழுந்து நின்று ஐயா வணக்கம் என்றோம். வணக்கம், உட்காருங்க. 12 மணிக்கு முன்னால சாமி சொல்றதில்ல, அதான் காட்டு வரைக்கும் போய் வந்தேன். ஏதாவது சாப்பிட்டீங்களா? இதோ இப்போ வந்துடுறேன் என்று அமைதி நடையில் வீட்டுக்குள் போனார். 10 நிமிடத்தில் ஐயா உள்ள வாங்க என்ற அழைப்பை ஏற்று வீட்டின் முதல் கடையிலேயே இருந்து சிறிய பூஜை அறைக்குள் நுழைந்தோம். குளித்து திருநீறு குங்குமம் அணிந்து காவி வேட்டியில் வேறு மனிதராக கைகூப்பி நின்றிருந்தார். சுவரெங்கும் கடவுள் படங்கள், நடுவில் ஒரு சித்தர் மலையடிவாரத்தில் நின்று கொண்டிருக்கும் நிஜப்படம். இவருதான் எங்க மூதாதையர் சித்தர். எங்களுக்கு மனசுல தெரியும் காட்சிகள் இவங்களோட அருள்தான். எங்க அப்பா கிட்ட பல வருஷம் கூட இருந்து பூஜை செஞ்சு நான் இதை அடைஞ்சேன். இதை நான் காசு பணத்துக்காக செய்யறதில்ல. ஒரு சிறிய அறிமுக உரையுடன் சொல்லி நிறுத்தினார். விளக்கு கற்பூரம் ஏற்றி கண்மூடி கைகூப்பி அமைதியாக வேண்டினார். அரைநிஜார் பேரன் ஒரு மூலையில் ஒட்டி கொண்டு கண்ணிமைக்காமல் முதன்முறையாக பார்ப்பது போல் கவனித்துக் கொண்டிருந்தாள். எவ்வளவு முறை பார்த்திருந்தாலும் ஆர்வம் குறையவில்லையோ? இப்படித்தான் இவரும் கற்றிருப்பாரோ? அம்மா என்ற குரல் அவரிடமிருந்து எழுந்து அமைதியும் என் சிந்தனைகளையும் கலைத்தது. மணிப்பிரவாளமாக புரியா தமிழில் பாட ஆரம்பித்தார். நீள்வட்ட வடிவில் இருந்த தங்க முலாம் பூசிய சிப்லா கட்டையின் ஒலி கூடவே பயணம் செய்து புரிதலை கடுமைப்படுத்தியது. அனைத்து கடவுள்களையும் அழைக்கும் பாடல் என்று ஆங்காங்கே புரிந்தது. 20 நிமிட விடா அழைப்பின் பின் பாடல் நின்றது. பெரியவர் ஒரு சிறு பையிலிருந்து கொஞ்சம் சோழிகளை எடுத்தார். கையை சுற்றி சோழிகளை தரையில் வீசினார். ஒற்றைப்படை எண்ணிக்கை வந்ததா என்று பார்த்தார். 3 முறை செய்தார். 2 முறை ஒற்றைப்படை வந்து உங்களுக்கு உத்தரவு கிடைத்து விட்டது. உங்கள் வாழ்க்கையில் நடந்த 3 விஷயங்கள் நான் சொல்ல, அவை சரியாக இருந்தால் பின்னே உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் என்று சொல்லி என் முகத்தை கூர்ந்து பார்த்தார். ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்தார். முதல் விஷயம் சரி என்று நான் சற்றே வியப்புடன் ஆமோதிக்க, அடுத்தடுத்து 2 அவர் சொல்ல, என் புருவங்கள் வில்லாய் மேலே வளைந்து சரியாக நடந்தவை என்று சொல்ல அவர் முருகலித்தார். என்ன வேண்டும் என்றார். எங்கள் குலதெய்வம் எதுவென்று சரியாக தெரிய வேண்டும். இப்போது மலையில் இருக்கும் சீனிவாசரை கும்பிடுகிறீர்கள், அவரை விடக்கூடாது. உங்களின் ஒரு சில பரம்பரைகள் கும்பிட்ட நம்பிக்கையின் பலன்கள் அங்கே இருக்கின்றன. மேலும் அவர்தான் எல்லா குலதெய்வங்களும் ஐக்கியமாகும் சக்தி, அவரை விடக்கூடாது. ஆனால் அதற்கு முன்னால் 100 வருஷங்களாய் உங்கள் மூதாதையர் கும்பிட்டு பேணிய கடவுள் வேறு. நீங்கள் இப்போது இருக்கும் வீட்டிலிருந்து கிழக்கில் போய் வடக்கில் திரும்பி மறுபடியும் மேற்கில் திரும்பினால் கிட்டத்தட்ட 3 மைல் தொலைவில் கையில் ஆயுதத்துடன் இருக்கும் மிகவும் புராதன அம்மன் கோவில். சப்த கன்னிகைகளும் அந்த கோவிலில் அமர்ந்திருப்பார்கள். மற்ற சில கடவுள்களும் இருப்பார்கள். புரண்டோடி வந்த அலைகளாய் காதில் விழுந்தவற்றை உள்ளே அமர்த்தி புரிந்து கொள்ள சிறிது நேரம் ஆனது. அந்த கோவிலை அறிந்து கும்பிட்டால் முழு நிவர்த்தி ஆகும் என்று முடித்து, எல்லாம் நல்லா நடக்கும் என்று விடை கொடுத்தார். அவர் முடித்த வார்த்தைகளில் முழு நிவர்த்தி ஆகும் என்ற வார்த்தைகள் பெரியவாளின் தெய்வத்தின் குரல் ஓட்டைப்பானை வார்த்தைகளை எதிரொலித்தன. ஏதோ ஒரு குறைவு நிறைவுக்காக காத்திருக்கின்றதா? அந்த கோவிலில் பல பரம்பரைகளின் ஆசிகள் சந்ததிகள் வராமையால் தேங்கி நிற்கின்றனவா? ரயிலை பிடிக்க வேண்டிய அவசர உந்துதலில் அங்கிருந்து சிற்றுந்தில் விரையும் போது எண்ணங்கள் குழப்ப வட்டங்களாய் சுற்றி, எங்கே இந்த அம்மன் கோவில்? இதை எப்படி கண்டுபிடிப்பது? இத்தனை பரம்பரைகளை தாண்டி மறு தொடர்பு தொடங்கப் போகிறதா? கேள்விக்குறிகளின் நடுவில் அடுத்த கட்ட பயணம் தொடங்கியது. குலதெய்வத்தை கண்டறிய பெரியார் வரையறுத்த வழிகாட்டுதல்களை வைத்து கூகுள் கடலில் மூழ்கி முத்தெடுக்க தொடங்கினாள் என் துணைவி. 2 தின மும்முரமான தேடலில் கிடைத்த முத்துக்களை ஆழ்ந்து ஆராய்ந்ததில் 4 கோவில்கள் சாத்தியக்கூறாக வெளிவந்தன. அவற்றை நேரில் சென்று பார்க்கும் பயணத்தை ஒரு வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கினோம். நானும் என் உடன்பிறப்புகளும் பிறந்து குப்பை கொட்டி குலாவிய திருவல்லிக்கேணியில் வீற்றியிருந்த எல்லையம்மன் முதல் பார்வை. வளர்ந்த வயது நினைவுகளுடன் அந்த பேட்டைக்கு மிக பல ஆண்டுகளுக்கு பின் சென்றதில் நிறைய மாற்றங்கள், ஒரு சில மாறாதவைகள் பார்வையில் பதிந்தன. சிறுவயது கண்களுக்கு பெரியதாக தெரிந்த வீதி இப்பொழுது குறுகியிருந்தது. ஒரே ஒரு அடுக்காக இருந்த வீடுகள் பல அடுக்குகளாக உயர்ந்திருந்தன. புழங்கிய கடைகளை காணவில்லை. ஆனால் தெருவை அடைத்து பழம் காய்கறி பூ கடைகள் விடாப்பிடியாய் இன்னும் இருந்தன. தள்ளுவண்டிகளில் சூடான சமோசா வியாபாரம் புதிய சேர்க்கை. நடுத்தருவில் பிடிவாதமாக மாடுகள் நின்று அமர்ந்து மென்று கொண்டிருந்தன. இவற்றின் ஊடே கிடைத்த பாதையில் வாகனங்கள் அசராமல் பாம்பாக வளைந்து சென்று கொண்டிருந்தன. அலிப்பில்லாத திருவிழிக்கேணி அப்படியே கலையாமல் இருந்தது. எல்லையம்மன் கோயில் தெருவழி இன்னும் குறுகியிருந்தது. கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், லேடிஸ் பியூட்டி பார்லர் போன்றவை ஒட்டி கொண்டிருந்த வீடுகளில் முளைத்திருந்தன. ஒரு மனித உடம்பே புக முடியாத கதவின் மேல் சேல்ஸ்மேன் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட் பலகை மாறாமல் அப்படியே இருந்த கோவில் முன்புறம் வரவேற்றது. முன்பு இருசூழ்ந்து பயமூர்த்திய பின் பிரகாரம் இப்போது நல்ல வெளிச்சத்துடன் பெரிதாக வீவடைந்து விநாயகர் முருகர் சிவனை அமர்த்தி இருந்தது. ஆனால் பெரியவர் கூறிய ஏழு கன்னிகைகள் இல்லை. சிறு ஏமாற்றத்துடன் அடுத்த கடற்கரை சாலை அருகில் செங்கழநீரம்மன் கோவிலை நோக்கி படையெடுத்தோம். அங்கேயும் ஏழு கன்னிகைகள் இல்லை. ஆனால் சூடாக பொங்கல் இருந்தது. ஏமாற்றத்துக்கு சற்று சமாதானமாக அடுத்தது மயிலையில் முண்டக்கண்ணி அம்மன். மூலவராக வீற்றிருக்கும் அம்மனுக்கு உருவம் இல்லை. தாமரை முட்டை ஒத்த உருவத்தில் குழைத்து சந்தனம் சாற்றி குங்குமம் வைத்து தலைக்கு பின் நாக கிரீடத்துடன் அம்மன் உருவகம் செய்யப்பட்டிருந்தாள். கையிருக்கும் இடத்தில் திரிசூலம் சாய்ந்து நின்றது. சுற்றி வரும் பாதையில் ஏழு கன்னிகைகள் செங்கல் உருவகமாக சுவர் அருகில் அமைக்கப்பட்டிருந்தார்கள். எல்லாம் பொருந்தியது. ஆனால் பெரியவர் உரைத்தது போல் அம்மனுக்கு ஆயுதங்கள் ஏந்திய பல கைகள் இல்லை. இறுதி முயற்சியாக நடை தூரத்தில் கோதவிழி அம்மன் கோவில். நுழைவாயிலின் சுவரின் மேல் சப்த கன்னிகைகள் பல வண்ணங்களில் வீற்றிருக்க கோவிலின் சுத்தமான பரந்த வெளிப்பிரகாரம் வரவேற்றது. வெள்ளிக்கிழமை கூட்டம் அலைமோதியது. அம்மன் சிலை பார்க்க முடியாமல் மக்கள் தலை மறைத்தது. சற்று திரும்பினால் தனி பீடங்களில் சப்த கன்னிகைகளின் கருஞ்சிலைகள் வேறு வேறு வண்ண பாவாடைகளில் பூ அலங்கரிப்பில் கண்களை ஈர்த்து காட்சி அளித்தன. இறுக்கிய கூட்டம் இழகிய நேரத்தில் அம்மனை காண முடிந்தது. சுவற்றில் பெரிய பத்ரகாளியாக அம்மன் இரு கைகள் ஆயுதங்களுடன் தெரிந்தன. விசேட தின ஒப்பனை மற்ற ஆறு கைகளையும் மறைத்திருந்தது. கொடிய சக்திகளை எரிக்க பெரிய கண்கள் வீரியமாக பார்த்தன. காளியின் காலடியில் அருள் பொழியும் கண்களுடன் அமைதியாக கோலவிழி அம்மன் உடலில் எதுவோ ஓடும் ஒரு உணர்ச்சி உண்டானது. நம்பிக்கைகள் இப்படித்தான் பிறக்கின்றனவோ. பத்ரகாளியின் கோபத்தணிப்பு பலி வழிபாட்டை ஆடு கோழி நிறுத்த ஆதிசங்கரால் ஏழாம் நூற்றாண்டில் சாந்த வடிவில் கோலவிழி அம்மன் திருநிலைப்படுத்தப்பட்டதாக கோவில் வரலாற்றை கூறினர். அம்மன் சிலையும் ஏழு கன்னிகைகள் சிலையும் பூமியின் அடியில் புதைந்திருந்த புராதனமான கண்டெடுப்புகள். மயிலை முழுவதும் வனமாக இருந்த காலகட்டத்தில் மயிலையின் காவல் தெய்வமாக இருந்த காளி இன்றும் அந்த காவல் பீடத்தில் இருக்கிறார். கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாளும் போர்ச்சுகீஸ்தியர் சிதைப்பிலிருந்து தப்பி கடலோரத்திலிருந்து காளியின் அனுமதியில் மயிலையில் குடி வந்தார்கள். கபாலி கோவில் விழாக்கள் கோலவிழி அம்மன் பூஜையில்தான் தொடக்கம். 63 அணிவகுப்பில் முன்முதல் தெய்வமாக கோலவிழி அம்மன் பவனி வருகிறார். மயிலையின் அரசி கோலவிழி அம்மன். முண்டகக்கண்ணி அம்மனும் கோலவிழி அம்மனும் இரு சாத்தியக்கூறு குலதெய்வ பட்டியலில் நிற்க பள்ளிக்காடு பெரியவரிடம் விவரங்களை பகிர்ந்தோம். அவர் வழிகாட்டலில் அம்மன் ஆயுதங்கள் ஏந்திய கைகள், ஏழு கன்னிகைகளின் தனிச்சிலைகள் இவற்றை ஆதாரமாக வைத்து குலதெய்வம் கோலவிழி அம்மன்தான் என்று கண்டறிந்தோம். இப்போது எழுகிறது ஒரு வினா, இது இந்த பயணத்தின் முடிவா? இல்லை, இது ஒரு நம்பிக்கை பயணத்தின் தொடக்கம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.